சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நிறைய வெற்றி பெற்ற விவசாயிகளை நம்ம சந்திச்சு அவங்களோட வெற்றி கதைகளை நம்ம கேட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் காரமடை வட்டம் முத்துக்கல்லூர்ல இருந்து விவசாய நண்பர் பி தேவராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழை போட்டிருக்கிறாங்க. ஒரு ஹெக்டேர்ல வந்து வாழை போட்டிருக்கிறாங்க. ஒரு தார் எடை வந்து இப்ப 60 கிலோ, அதுதான் எங்களோட இலக்கு. இப்ப 40-45 கிலோ எடுத்துட்டு இருக்காங்க. இலக்கு வந்து 60 கிலோ அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத அவங்க மூலமாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க.
நான் குறிஞ்சி உலர்மன்ற செயலர் தேவராஜ் பேசுறேங்க. அதாவது வாழையில வந்து முதல் வேலையா நாங்க வந்து திசு வளர்ப்பு வாழையை தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து அதிக விளைச்சலுக்கு ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவதாக, நுண்ணூட்ட கலவைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். நுண்ணுயிர்களையும் பயன்படுத்தி அதிக விளைச்சலுக்கு யுத்திகளை கையாளுறோம். அதனால எங்களுக்கு அதிகமாக மகசூல் வருகிறது. எங்கள் மன்றத்தில் வந்து 22 மெம்பர்ஸ் இருக்கிறாப்பிள்ளைங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சாயங்கால டைமில் எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த மருந்து அடைச்சோம், இதனால் என்ன பயன், எதோ ரிசல்ட் கிடைச்சதா, அப்போ இல்லைன்னா அந்த மருந்து அவாய்ட் பண்ணிடுவோம். இதை மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் இருக்கிறதுனால எந்த மருந்து பெஸ்ட்டு, என்ன தொழில்நுட்பம் பண்ணனா சீக்கிரமாக கொண்டு வர முடியும், ஈல்டு அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது, நாங்கள் கூட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் கிடைக்க ஈஸியாக எங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியுது.
தனி மனித வெற்றியை விட ஒரு குழுவாக சேர்ந்து பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. 22 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்கள் ஏரியாவில் வந்து வாழை தான் பயிர் அதிகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? சரி, உங்களோட அமைப்பு பற்றி சொல்லுங்கள்.
எங்களுடைய மன்றத்தின் மூலமாக இந்த விவசாயம் மட்டுமல்ல, கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுவது, மண் மற்றும் நீர் இதுகளில் வந்து விவசாயிகளுக்கு நாங்களே இன்வால்வாக போய் வாங்கி அதை மண் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கும், அது போக ஏதாவது விவசாய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவல்கள் தேவைப்பட்டாலும் உடனுக்குடனாக செஞ்சு கொடுக்குறோம். அதுபோக நுண்ணூட்ட கலவையை எப்படி பயிருக்கு பயன்படுத்துவது, எந்தெந்த வயதில் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்.
சரி, புதிய தொழில்நுட்பங்கள் அப்படின்னா நீங்கள் என்னென்ன புகுத்தியிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இதுக்குண்டான பயிற்சிகள் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்றி வர்றீங்களா? உங்கள் ஏரியாலேயே ஒரு கேவிக்கே இருக்குது, அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
இதில் முதல்ல சொல்ல போனால் நம்முடைய கேவிக்கே தான் எங்களுக்கு முழு காரணம். இப்போ கூட இந்த பனானா இதுக்கு வந்து அவங்க தத்தெடுத்துருக்குறாங்க. எங்கள் வில்லேஜை தத்தெடுத்து அதுக்கு வேண்டிய என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் வேணுமோ அதை மாதிரி அவங்களும் சில சலுகைகளை பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டிலையும் நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். பயிர் வினையல் துறையில் வந்து நாங்கள் இங்கே 2 நாள் ட்ரைனிங் எடுத்துருக்குறோம். இது போக எங்கள் கிளப்பில் இருந்து நான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து மகாராஷ்டிரா போயிருந்தேன். கிருத்தி விசானன் சொல்லி ஒரு அக்ரி ப்ரோக்ராம் நடந்தது, அதை எங்கள் கிளப்லேருந்து 2 பேர் போயிருந்தோம். அதே மாதிரி பஞ்சாப்பில் நடந்த ஒரு இதுக்குமே எங்கள் கிளப்லேருந்து 2 பேர் போயிருந்தாங்க. இதை மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆலோசனைகளும் எங்களுக்கு கிடைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு உயர் தொழில்நுட்பத்துக்கு ஈஸியாக போக முடிஞ்சது. அது போக விவசாயத்துக்கு வந்து முதல் வந்து நீர் சேமிக்கப்படுற, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து தண்ணீர் சேமிப்புங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதனால் அவசியம் எல்லாருமே சொட்டு நீர் பாசனம் போடுவது மிக சிறந்தது. ஏன்னா உர செலவு மிச்சம், நீர் செலவு மிச்சம், வேலையாளோட பலு மிச்சம். ஏன்னா இப்போ மின்சாரம் பற்றாக்குறை இருக்குது, தண்ணியும் பற்றாக்குறை. அதனால் அனைத்து விவசாயிகள் வந்து உடனடியாக சொட்டு நீர் பாசனத்துக்கு எல்லாரும் வரணும். இரண்டாவதாக, வாழை அப்படின்னா ஒரு 3-4 மாதம் மட்டும் ஃபெர்டிலைசர் வந்து வேறு வழியாக விடுறத விட இலை வழியாக எந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்குறோமோ அப்போ வந்து எங்களுக்கு 30% வந்து உர செலவு கம்மியாகுது, 30% வருமானம் அதிகமாகுது. இலை வழியாக கொடுக்குறப்ப முழு உரத்தையும் இலை அப்படியே எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. வேறு வழியை கொடுத்தா நிறைய வேஸ்ட்டும் ஆகலாம், பூமி கூட கெட்டு போகலாம். ஏன்னா இப்போ சொட்டு நீர் பாசத்தில் டெய்லி 2 கிலோ 3 கிலோ கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து பண்ணுறப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் தன்மைங்கிறது பூமி இழந்து போயிடும். அதனால் இந்த அளவுக்கு பண்ணால் ஒரு கொஞ்சம் முடியாத அளவுக்கு எப்போ என்ன தேவையோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். வாழையை பார்த்தோம்னா நம்ம வாழை இந்த கலர் இருக்குது, பார்டருக்கு இருக்குதா, அதுக்கு பொட்டாஸ் தேவை. அதை மாதிரி வேற ஒரு கலர் எல்லோ கலர் வந்ததா அதுக்கு மேக்னீசியம் பற்றாக்குறை, காய் வெடிக்குதா போரான் பற்றாக்குறை. அந்த மாதிரி நம்ம சிலர்ல இருந்து அனுபவபூர்வமாகவே கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிட்டோம்னா தேவையானதை தேவையான பொழுது கொடுக்குறப்போ எங்களுடைய இடுபொருள் செலவு வந்து மிகவும் கம்மியாகவும் சேமிக்கப்படுகிறது. இது எங்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான ரகசியமே இருந்தாங்க.
முக்கியமான ரகசியத்தை சொல்லியிருக்கிறீங்க இல்லைங்க. தேவையான பொழுது தேவையான இடுபொருளை இடணும். அதே மாதிரி இலைவழியாக கொடுக்கும் பொழுது நீர் செலவும் கம்மியாகுது, உர செலவும் கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்போ திசு வளர்ப்பு மூலமாக கன்றை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, என்னென்ன ரகங்கள் போட்டிருக்கிறீங்க?
நாங்கள் வந்து G9 தாங்க. இந்த ரகத்தை தான் எங்கள் ஏரியா மேக்ஸிமம் போடுறதும் G9 தான். இப்போ நேந்திராவில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். அதில் என்ன பிரச்சனைனா நேந்திராவில் வந்து ஊசி வண்டு தாக்குதல் ஒன்று, ரெண்டாவது வந்து காற்று அடிக்கிற காலத்தில் தான் எங்களுக்கு ஈடுக்கே வரும். அப்போ அதிக காற்றுல டம்ப் பிடிக்காது அந்த நேந்திரா வாழைகளில். அதனால தான் இந்த G9 நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம். அது போக G9 என்னென்னா எங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை. கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு மார்க்கெட்டிங் ஈஸியாக எங்களுக்கு. அது எல்லாமே விட அதை ஒன்று பார்க்கணும். அறுவடைக்கு பின் என்ன தொழில் பார்ப்பேன், அப்போ அதை பார்க்கணும். மார்க்கெட்டிங் எங்களுக்கு ஈஸி ஆகணும். அப்போ கேரளாவிலேருந்து எங்களுக்கு நிறைய மார்க்கெட்டிங் பக்கம், எங்களுக்கு கேரளாவோ எங்களுக்கு பக்கங்களும் நிறைய வியாபாரிகள் வந்து நேரடியாக தோட்டத்திலேயே கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை கிடையாது.
இது ஒரு நல்ல முன்னேற்பாடாக பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா? பயிரை வந்து விளைவிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான சந்தைப்படுத்துதலையும் நீங்கள் யோசனை பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
இந்த சந்தைப்படுத்தலுங்கிற தொழில்நுட்பத்துக்கு இந்த யூனிவர்சிட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அதாவது அறுவடைக்கு பின்னால் எந்தெந்த பயிர் வச்சா எந்த பருவத்தில் வைக்கலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் நம்ம அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணணும். எந்த பொருள் எந்த காலத்தில் லாபகரமாக விற்கலாங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அறுவடைக்கு பின் அழுகக்கூடிய பொருள் எல்லாம் உடனடியாக மார்க்கெட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதையும் இந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு கொடுத்தது வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் தாங்க.
சரி, திருச்சியில் இருக்கக்கூடிய வாழை ஆராய்ச்சி நிலையம் அங்கே ஏதாவது நீங்கள் உதவிகள் கேட்டிருக்கிறீங்களா?
திருச்சி வாழை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து டாக்டர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுத்திருக்கிறார். வாழை வந்து எப்படி நடைமுறை, இது சொட்டு நீர் பாசம் எப்படி, எந்தெந்த ரகங்கள் எந்தெந்த காலத்தில் சிறந்தது அப்படிங்கிறத பற்றி அவர் டாக்டர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு நாளே ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தார். வாழை பற்றி அவர் நிறைய தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தாரு. அதான் சொல்ல போனால் வாழையோட நாங்கள் டெய்லி பேசணும், அப்போ தான் எங்களுக்கு அந்த வாழையோட இதே தெரியும் அப்படிங்கிற சில நிறைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் நாங்கள் இந்த யூனிவர்சிட்டிகள் மூலமாக நிறைய தெரிஞ்சிருக்கோம்.
சரி, மன்றத்தில் இருக்கக்கூடிய உழவர்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தோட ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறீங்களா?
கண்டிப்பாக அந்த ஒருமித்த கருத்தும் அந்த ஒற்றுமை இருக்கிறதுனால தான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே ஃபோன் பண்ணுற அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு இந்த விவசாயம் மட்டுமல்ல, ஒருத்தர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அப்போ அந்த 22 மெம்பர்ஸும் அங்கே இருப்போம். எல்லாத்துலேயும் உதவிங்கிறது மருத்துவமாகட்டும் எதனாகட்டும், இல்லை ஒருத்தருக்கு மாடு சரியில்லையா உடனே ஒருத்தர் சொல்லுவார் அந்த மருந்து பண்ணி இந்த மாதிரி, உடனே டாக்டர் கூப்பிடுவார். நானே இல்லைன்னா கூட அவங்க வருவாங்க. இதை நான் ஒரு தொழில்நுட்பத்துக்காக வெளியூர் போயிட்டான், இவர் நம்ம நண்பர் பக்கத்தில் இருப்பார், போய் மோட்டர் ஆன் பண்ணிடுவார், அப்போ அங்கே தண்ணி ட்ரிப்பில் போயிட்டுருக்கும். அந்த ஒற்றுமை எங்கள் உடனே நல்லாவே இருக்குது.
இந்த இது எல்லாமே நீங்கள் என்ன முறையில் வந்து சாகுபடி பண்ணிட்டுருக்கிறீங்க? அங்கக முறையிலையா, அனங்கக முறையிலையா, அதை பற்றி சொல்லுங்கள்.
அதாவது அங்கக முறை கலந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே பயோன்னு சொல்ல வரல, ஃபுல்லாகவே கெமிக்கல்னு சொல்கிறல. அதாவது அங்கே கெமிக்கல் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறோம். நடவடிக்கைக்கு முன்னாடியே பசுந்தாள் உரம், அது போக இப்போ வந்து உங்கள் யூனிவர்சிட்டி மூலமா வேற ஒரு தொழில்நுட்பம் கொடுத்தாங்க. அதாவது நெமட்டோஸ், பூமியில் இருக்கிற நூட்புழுக்களை வாழையில் கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டு வழிமுறைகள். ஒன்று பொரியல் தட்டை. பொரியல் தட்டை நட்டால் அதனுடைய வேர் வந்து நூட்புழுக்களை இழுத்து வச்சுக்குது, அப்போ அந்த வேரை பிடுங்கி அதை அழைச்சிடலாம். ரெண்டாவது வந்து இந்த துண்டாமல்லி, அந்த செடி நடுறப்போ அதுலேருந்து அந்த வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு ரசாயனம் வந்து அந்த நூட்புழுக்களை சாகடிச்சிருது. இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக அது கண்ட்ரோல் ஆகிக்குது. வாழையில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் தட்டை பொரியல் தட்டையும் அப்புறம் நூட்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த துண்டாமல்லி பூ செடி நடுறோம். அது போக வெள்ளரியும் சிலர் நடுறாங்க. ஆனால் என்ன நட்டாலும் வெள்ளரி அதை படரக்கூடிய தாவரங்கள் வாழையில் வந்து ஊடுவயிரை பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் தாக்கக்கூடிய சாம்பல் நோயானது வாழையை உடனடியாக பாதிச்சிரு. அப்போ நம்ம வாழைக்கு இதில் வர்ற வருமானத்துக்கு விட வாழையை பாதுகாக்க முடியாமல் போயிடும். அதனால் இந்த தட்டை பாசி உளுந்து இந்த மாதிரி ரகங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறப்போ வாழையினுடைய துணை போயிடுது. அதனால் வாழைக்கும் நன்மை, எங்களுக்கும் ரிஸ்க் இல்லை, கூடுதலாக சில வருமானங்களும் கிடைக்கும்.
சின்ன சின்ன பூச்சிகள்லாம் எப்படி கண்டறியறீங்க? அதுக்கு கூட ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
இப்போ இந்த பூச்சி தாக்குதல் பற்றி நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. அசுவினி இருந்ததுன்னா எறும்பு வரும், செடியில் அசுவினி இருந்தால் எறும்பு வரும். எறும்போட நடமாட்டத்தை கண்டுபிடிச்சாலே அப்போ அசுவினி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை மாதிரி தான் ஒவ்வொரு பயிருக்கும் என்ன பிரச்சனை வருது, அதோடைய வளர்ச்சி சில இலைகள் வந்து சுருண்டு இருக்கும், அது சுருண்டு இருந்ததுன்னா உள்ள அந்த சார் உறிஞ்சு பூச்சிகள் ஏதோ அதை தாக்கி இருக்குது அப்படிங்கிறத நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்.
உங்க மன்றத்துல வாழை விவசாயிகள் மட்டும்தான் இருக்கிறீங்களா, வேற விவசாயிகள் இருக்கிறாங்களா?
எங்க மன்றத்துல விவசாயிகள் எல்லாருமே வாழை போட்டிருந்தாலும் இப்போ வந்து பனானா கிளப்னு சொல்லி ஒரு 22 பேர் சேர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த எங்களுடைய இதுக்கு தொழில்நுட்பத்தில் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதில் வாழை இருக்கு, ஜாதி மல்லி பூ இருக்கு. இப்போ வந்து ஆனியன் சீசன், ஒரு கட்ட வாழை எடுத்தாச்சுன்னா இன்னொரு ஸ்டேஜ் இருக்கும். இப்போ ஆனியன் பெருசு, அதுக்கு லேண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்.
சரி, மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் அது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குதுங்களா?
அதாவது இப்போ நான் எங்களோட வளர்ச்சியோட அடுத்த இதில் வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வெளியில் போய் கடையில் மருந்து கேட்டோம்னா ஒரு மருந்து அதனுடைய தேவை என்னையோ அதில் விட உப மருந்துன்னு சொல்லி ஒரு கூட கொடுப்பாங்க. அப்போ ஒரு அதனுடைய தீர்வு 300 ரூபா இருந்தால் கூட ஒரு 300 ரூபா சேர்த்து கொடுக்குறப்ப எங்களுக்கு 600 ரூபா லாஸ் ஆகுது. அதனால் எங்களுடைய தேவைக்கு முதல் ஸ்டெப் பண்ணாங்க. எங்களுடைய ஃபெடரேஷன் சார்பாக சில ஒரு 4-5 உழவர் மன்றங்கள் சேர்ந்து ஒரு உழவர் மன்ற கூட்டமைப்புன்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த கூட்டமைப்பு மூலியமாக இப்போ லைசன்ஸ் நம்பரு பின் நம்பர் எல்லாம் வாங்கியாச்சு. நம்ம ஃபெர்டிலைசர் சாப்பிட்ணும் ஆரம்பிக்க போகிறோம். அதனை அடுத்தபடியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது வாழையில் வந்து இப்போ நிறைய இதெல்லாம் வந்திருக்கு, அதுக்கு உண்டான ட்ரெயின்களை அடுத்த ஸ்டெப் அங்கே தான் வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இடைத்தரகு அது இல்லாத ஒரு இது வேணா போட இன்னும் எங்களுக்கு லாபம் வந்து சதவீதம் கூடும். அதனால் நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு அடுத்த ஸ்டெப்பும் நாங்கள் பண்ண போகிறோம்.
கூட்டமைப்பு அப்படின்ட்டு ஒன்று வச்சா அதனுடைய சக்ஸஸ் ரேட்டும் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த கூட்டமைப்போட பயன்கள் பற்றி சொல்லுங்களேன்.
இப்போ கூட்டமைப்புங்கிறது வந்துங்க, இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப்புக்கு 1 கோடி ரூபா முதலீடாகுதுன்னா ஒரு கிளப்பு தனியாக பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமம். அதே 4-5 கிளப் சேர்ந்து பண்ணுறப்ப அது ஈஸியாக பண்ணிடலாம். அது போக இப்போ வந்து வாழை அடுத்தது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஸ்டோரேஜ் ஒன்று வேணும். ஸ்டோரேஜ் எல்லாம் கோடிக்கணக்கான ஆகும். அப்போ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அமௌண்ட் பத்தாது. அப்போ ஒரு குழு போய் ஒரு பேங்க்கில் லோன் கேட்டால் யோசனை பண்ணுவேன். ஆனால் ஃபெடரேஷனாக இருந்தப்போ ஈஸியாக அதை நாம் சக்ஸஸ் பண்ணலாம். இது அந்த கூட்டமைப்போட இது.
சரி, இப்போ வந்து இந்த டேப்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா? டேப் வந்து உங்களுடைய பயிர் சாகுபடியில் எவ்வளோ தூரம் உதவிகரமாக இருக்குது?
எங்களுக்கு இந்த டேப் வந்து ரொம்ப முக்கியங்க. என்னென்னா எங்களுக்கு அடுத்த ஒரு பயிரில் ஒரு பிரச்சனை என்ன, அடுத்த 3வது நிமிஷத்தில் எங்களுக்கு தீர்வு வேணும். அந்த தீர்வுக்கு இந்த டேப் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தொலைத்தொடர்பில் வந்து இந்த பிக்சர், இந்த பயிரில் இந்த ப்ராப்ளம், இது எடுக்கிறோம், ஒரு வல்லுநருக்கு அனுப்புகிறோம். அந்த வல்லுநர் பார்க்குறாரு, உடனடி இதுக்கு என்ன பிரச்சனை தீர்வு சொல்கிறாரு. அப்போ நாம் அடுத்த செகண்டே அது என்ன தீர்வுக்கு மருந்தடிக்கிறதா என்ன பண்ணுறது அதை நாங்கள் ஈஸியாக பண்ண முடியுது. அது இல்லைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து பார்த்து அப்புறம் அதுக்கப்புறம் பாரு 2-3 நாளில் அந்த பயிருடைய பூச்சி தாக்குதல் அதிகமாயிரும். அப்போ நிறைய மகசூல் இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
நேர செலவு எல்லாமே மிச்சமாகுது இல்லைங்களா? உடனுக்குடனே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. வங்கி கடன் உதவி பற்றி சொல்லுங்களேன்.
இன்னும் நாங்கள் வங்கியில் வந்து எந்த வங்கியிலும் கடன் வாங்கலை. அதாவது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியங்கள், அக்ரி டிபார்ட்மெண்ட், ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுட்டு மற்ற விவசாயிகளுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் அணுகுங்க, இந்த சலுகையில் இருக்குது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்துகிறோம். இன்னும் நாங்கள் வங்கியில் போய் கடன் இன்னும் வாங்கலை.
சரி, இப்போ உங்கள் ஏரியாவில் மட்டும் நீங்கள் கூட்டமைப்பு ஆரம்பித்து 60 கிலோ இலக்கு வச்சுருக்கிறீங்க. இதை விரிவுபடுத்தி மற்ற விவசாயிகளுக்கும் கொண்டு போகிற நோக்கம் இருக்குதுங்களா?
அது கூடி சீக்கிரம் இப்போ நேற்றிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 விவசாயிகள் இதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அடுத்த இலக்கு வந்து நாங்கள் இந்த 60 கிலோ அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா விவசாயிகளுக்கு வந்து எங்கள் அவங்க செல் நம்பர் எல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவோம். அவங்களுக்கு ஃபுல்லாமே எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்து ஒரு அவங்களெல்லாம் வர வச்சு அந்த தொழில்நுட்பத்தை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிறது எங்களுடைய லட்சியம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் மட்டும் இல்லை, விவசாயம் வாழணும், அதை தான் எங்களுடைய இது. விவசாயிகள் குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுத்து நல்ல வருமானத்தோடு வாழணுங்கிறது எங்களுடைய அடுத்த குறிக்கோள்.
வாழ்த்தும் போது வாழையடி வாழையா அப்படிதான் வந்து வாழ்த்துவோம். நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாராவது உங்களை அணுகணும் அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி நம்பரை நீங்கள் கொடுக்கலாம்.
அதாவது விவசாயிகளுங்க எல்லாருமே எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனை இடர்பாடுகள் இருக்கலாம், காற்று மழை வெள்ளம் அப்புறம் இந்த யானைகள் காட்டு விலங்குகள் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு தொழிலை இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுங்கிறது இந்த குடும்பம் மட்டும்தான், இந்த விவசாய குடும்பத்தை. லாப நோக்கம் இல்லாமல், அதாவது மற்ற எல்லாருமே ஒரு பொருள் தயாரிக்கிறேன்னா விற்கிறேன் அதுக்கு என்ன லாபம் வரணும்னு முன்கூட்டியே தெரியும். ஆனால் இதில் வந்து லாபம் நோக்கம் இல்லாதன்னு தெரிஞ்சும் லாஸ் ஆகன்னு தெரிஞ்சும் எத்தனை விவசாயிகள் தற்கொலை கூட மீறி மீண்டும் இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயிகளுக்கு எந்த நேரமானாலும் எங்களுடைய உழவர் மன்றத்தின் சார்பாக எல்லா ஆலோசனைகளும் வழங்கப்படும். அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண் 9787175725. நன்றி.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் கோவை காரமடை வட்டம் முத்துக்கல்லூர் குறிஞ்சி உழவர் மன்ற செயலர் பி. தேவராஜ் அவர்கள். விவசாய நண்பர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி வெற்றி அனுபவங்கள், வெற்றி கதைகள் இருந்தால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். 0422-243-1055.